சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை May 25, 2025. தலைப்ப ஆன்மா மற்றும் உடல். கோல்டன் உரை. லூக்கா. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. பொறுப்பு ரீதியான வாசிப்பு. சங்கீதம். ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்திரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரூட்டி வைக்கிறார். தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள். அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து ஏசாயா. ஓ தாக்கமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்களண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். சங்கீதம். நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமானவர். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. லூக்கா. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு ஜெபாலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னாரென்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்து சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவிலே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ? அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருந்த நாடுகளில் உள்ள இடங்களிலெல்லாம் பிரசித்தமாயிற்று. யோவான். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறதெதுவோ அதையே இன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் இவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார். லூக்கா. அத்தருணத்திலே அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐசுவரியம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு, ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாறி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிக்கீடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த இராத்திரியிலே எடுத்து கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐசுவரியவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். பின்னும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் என்னத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளாயிருக்கிறது. காகங்களை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழை பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். இப்படி இருக்க, அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயமல்லவா? ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளையெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் தன் ஜீவனை இரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? மத்தேயு. ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஏசாயா. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கிவிடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறுத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகட்டி வசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். தெசலோனிக்கேயர். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்படுவதாக. மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். ஆன்மா அல்லது ஆவி என்பது கடவுள், மாறாதது மற்றும் நித்தியமானது. மனிதன் ஆன்மாவுடன் இணைந்து வாழ்கிறான், அதை பிரதிபலிக்கிறான், ஏனென்றால் மனிதன் கடவுளின் சாயல். ஆன்மா என்பது மனிதனின் பொருள், வாழ்க்கை மற்றும் புத்திசாலித்தனம். இது தனிப்பயனாக்கப்பட்டது, ஆனால் பொருளில் அல்ல. ஆன்மா ஒருபோதும் ஆன்மாவை விட தாழ்ந்த எதையும் பிரதிபலிக்க முடியாது. மனிதன் ஆன்மாவின் வெளிப்பாடு. ஒரு குறிப்பிட்ட அழகான ஏரியை பெரிய ஆன்மாவின் புன்னகை என்று அழைத்தபோது இந்தியர்கள் அடிப்படை யதார்த்தத்தின் சில காட்சிகளை பெற்றனர். ஆன்மாவை வெளிப்படுத்தும் மனிதனிடமிருந்து பிரிக்கப்பட்டால் ஆன்மா ஒரு அர்த்தமற்றதாக இருக்கும். ஆன்மாவிலிருந்து விவாகரத்து பெற்ற மனிதன் தனது இருப்பை இழப்பான். ஆனால் அத்தகைய பிரிவு இருக்க முடியாது, ஏனென்றால் மனிதன் கடவுளுடன் இணைந்து வாழ்கிறான். தெய்வீக மனம் மனிதனின் ஆன்மா. அது மனிதனுக்கு எல்லாவற்றின் மீதும் ஆதிக்கம் செலுத்துகிறது. மனிதன் ஒரு பொருள் அடிப்படையில் படைக்கப்படவில்லை, அல்லது ஆவி ஒருபோதும் உருவாக்காத பொருள் சட்டங்களுக்கு கீழ்ப்படியும்படி கட்டளையிடப்படவில்லை. அவனுடைய அதிகாரம் ஆன்மீக சட்டங்களில், உயர்ந்த மனச்சட்டத்தில் உள்ளது. தெய்வீக இயல்பை நாம் உணர்ந்து அவரை புரிந்து கொண்டு நேசிக்கும் போது நாம் கீழ்ப்படிந்து விகிதாசாரமாக வணங்குவோம். இனி உடல் ரீதியான தன்மைக்காக போராடாமல் நம் கடவுளின் செல்வத்தில் மகிழ்ச்சியடைவோம். அப்போது மதம் இதயத்தின் மீது இருக்கும், தலையின் மீது அல்ல. நாம் ஆன்மீக ரீதியில் வழிபடுகிறோம், பொருள் ரீதியாக வழிபடுவதை நிறுத்தும் போது மட்டுமே. ஆன்மீக பக்தி கிறிஸ்தவத்தின் ஆன்மா. கிறிஸ்தவ விஞ்ஞானிகள் பௌதிக உலகத்திலிருந்து வெளியே வந்து தனித்தனியாக இருக்க வேண்டும் என்ற அப்போஸ்தலிக்க கட்டளையின் தொடர்ச்சியான அழுத்தத்தின் கீழ் வாழ வேண்டும். கிறிஸ்தவ அறிவியல் மாணவர்கள் அதன் எழுத்துடன் தொடங்கி ஆவி இல்லாமல் வெற்றி பெற நினைக்கிறார்கள். ஒன்று, தங்கள் விசுவாச கப்பலை சிதைப்பார்கள், அல்லது துரதிர்ஷ்டவசமாக திசை திருப்பப்படுவார்கள். அவர்கள் வாழ்க்கையின் குறுகிய பாதையில் நுழைய மட்டும் தேடக்கூடாது, ஆனால் பாடுபட வேண்டும். ஏனெனில் அழிவுக்கு வழிவகுக்கும் வாசல் அகலமானது, வழி அகலமானது. அதில் நுழைபவர்கள் பலர். மனிதன் தான் பார்க்கும் திசையில் நடக்கிறான். அவனுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே அவனுடைய இதயமும் இருக்கும். நமது நம்பிக்கைகளும் பாசங்களும் ஆன்மீகமாக இருந்தால் அவை மேலிருந்து வருகின்றன, கீழே இருந்து அல்ல. மேலும் அவை பழையபடி ஆவியின் பலன்களை தருகின்றன. வாழ்க்கையும் அறிவும் ஜடப்பொருளில் உள்ளன என்ற தவறான நம்பிக்கையை நாம் அழித்து தூய்மையான மற்றும் பரிபூரணமானவற்றில் நம்மை நாமே ஊன்றிக் கொள்ள வேண்டும். பவுல் கூறினார், ஆவியின்படி நடங்கள், நீங்கள் மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்ற மாட்டீர்கள். மனிதனின் வரையறுக்கப்பட்ட திறனின் கட்டுகள் அவன் ஆன்மாவிற்கு பதிலாக உடலில், ஆவிக்கு பதிலாக ஜடப்பொருளில் வாழ்கிறான் என்ற மாயையால் உருவாக்கப்படுகின்றன என்பதை விரைவில் அல்லது பின்னர் நாம் அறிந்து கொள்வோம். மனித குலத்தை ஆசீர்வதிக்க ஆன்மாவிடம் எல்லையற்ற வளங்கள் உள்ளன. மேலும் ஆன்மாவில் தேடப்பட்டால் மகிழ்ச்சியை நாம் எளிதாக அடைய முடியும். மேலும் நம் பராமரிப்பில் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். உயர்ந்த இன்பங்கள் மட்டுமே அழியாத மனிதனின் இயக்கங்களை பூர்த்தி செய்ய முடியும். தனிப்பட்ட உணர்வின் எல்லைக்குள் நாம் மகிழ்ச்சியை வரையறுக்க முடியாது. புலன்கள் உண்மையான இன்பத்தை வழங்குவதில்லை. மனித பாசங்களில் உள்ள நன்மை தீமையை விடவும் ஆன்மீகம் மிருகத்தை விடவும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். இல்லையெனில் மகிழ்ச்சி ஒருபோதும் வெல்லப்படாது. பொருள் மற்றும் மருத்துவ அறிவியல் விதிகள் என்று அழைக்கப்படுபவை ஒருபோதும் மனிதர்களை முழுமையாகவும் இணக்கமாகவும் அழியாதவர்களாகவும் ஆக்கவில்லை. ஆன்மாவால் ஆளப்படும் போது மனிதன் இணக்கமாக இருக்கிறான். எனவே ஆன்மீக இருப்பின் விதிகளை வெளிப்படுத்தும் இருப்பின் உண்மையை புரிந்து கொள்வது முக்கியம். ஆன்மாவும் அதன் பண்புகளும் மனிதனின் மூலமாகவே என்றென்றும் வெளிப்படுகின்றன என்பதை அறிந்த குரு நோயாளிகளை குணப்படுத்தினார், பார்வையற்றவர்களுக்கு பார்வை அளித்தார், காது கேளாதவர்களுக்கு கேட்கும் சக்தியையும் முடவர்களுக்கு கால்களையும் கொடுத்தார். இதன் மூலம் மனித மனங்களிலும் உடலிலும் தெய்வீக மனதின் அறிவியல் செயல்பாட்டை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து ஆன்மா மற்றும் இரட்சிப்பை பற்றிய சிறந்த புரிதலை கொடுத்தார். மருந்துகள், உணவு, காற்று மற்றும் உடற்பயிற்சி ஆகியவை ஒரு மனிதனை ஆரோக்கியமாக்க முடியும் என்றோ அல்லது அவை மனித வாழ்க்கையை அழிக்கக்கூடும் என்றோ இயேசு ஒருபோதும் கற்பிக்கவில்லை. இந்த தவறுகளை அவர் தனது நடைமுறையால் விளக்கவில்லை. மனிதனின் இணக்கத்தை அவர் மனத்திற்கு குறிப்பிட்டார், ஒரு விஷயத்திற்கு அல்ல. மேலும் கடவுளின் தண்டனையை ஒன்றுமில்லாததாக மாற்ற ஒருபோதும் முயற்சிக்கவில்லை. இது பாவம், நோய் மற்றும் மரணத்தை கடவுள் கண்டனம் செய்ததை முத்திரையிட்டது. ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள் என்று இயேசு கூறினார். இந்த வசனத்தை கவனமாக படித்தால் இங்கே ஆன்மா என்ற வார்த்தை தவறான உணர்வு அல்லது பொருள் உணர்வை குறிக்கிறது என்பதை காட்டுகிறது. இந்த கட்டளை ரோம், சாத்தான் அல்லது கடவுளை பற்றி அல்ல, பாவத்தை பற்றி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கையாகும். நோய், பாவம் மற்றும் மரணம் ஆகியவை வாழ்க்கை அல்லது சத்தியத்தின் ஒருங்கிணைந்தவை அல்ல. எந்த சட்டமும் அவற்றை ஆதரிக்கவில்லை. தங்கள் சக்தியை நிலைநாட்ட கடவுளுடன் அவர்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. வாழ்க்கை என்பது ஆன்மாவின் விதி, சத்திய ஆவியின் விதி கூட. ஆன்மா ஒருபோதும் அதன் பிரதிநிதி இல்லாமல் இல்லை. மனிதனின் தனிப்பட்ட உயிரினம் ஆன்மாவை விட மயக்கத்தில் இறக்கவோ அல்லது மறைந்து போகவோ முடியாது. ஏனெனில் இரண்டும் அழியாதவை. மனிதன் இப்போது மரணத்தை நம்பினால் மரணத்தில் எந்த யதார்த்தமும் இல்லை என்பதை அறியும் போது அதை நம்பாமல் இருக்க வேண்டும். ஏனெனில் இருப்பு என்ற உண்மை மரணமற்றது. வாழ்க்கையை புரிந்து கொண்டு நல்லிணக்கத்தை பெறுவதற்கு முன்பு இருப்பு என்பது பொருளை பொறுத்தது என்ற நம்பிக்கையை அறிவியலால் பூர்த்தி செய்து தேர்ச்சி பெற வேண்டும். கிறிஸ்தவ அறிவியல் ஆன்மாவிற்கும் உடலுக்கும் இடையிலான உறவை மாற்றியமைத்து உடலை மனதிற்கு துணை பொருளாக ஆக்குகிறது. மனிதனுக்கும் இதுவே நிலைமை. அவர் அமைதியான மனதின் பணிவான வேலைக்காரன். ஆனால் வரையறுக்கப்பட்ட அறிவுக்கு அது வேறு விதமாக தோன்றினாலும், ஆனால் ஆன்மா உடலில் உள்ளது அல்லது மனதில் உள்ளது என்பதை ஒப்புக்கொள்கிறோம். மேலும் மனிதன் அறிவற்ற தன்மையில் சேர்க்கப்பட்டுள்ளான் என்பதை நாம் ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டோம். உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் நேசிக்கிறாயா? இந்த கட்டளையில் நிறைய விஷயங்கள் அடங்கும். வெறும் பொருள் உணர்வு, வாசம் மற்றும் வழிபாடு அனைத்தையும் சரணடைவதும் கூட. இது கிறிஸ்தவத்தின் எல்தோராடோ. இது வாழ்க்கை அறிவியலை உள்ளடக்கியது, மேலும் ஆவியின் தெய்வீக கட்டுப்பாட்டை மட்டுமே அங்கீகரிக்கிறது. அதில் ஆன்மா நமது எஜமானர், மேலும் பொருள் உணர்வுக்கும் மனிதனுக்கும் எந்த இடமும் இருக்காது. மனித சிந்தனை ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு உணர்வு பூர்வமான வலி மற்றும் வலியின்மை, துக்கம் மற்றும் மகிழ்ச்சி, பயத்திலிருந்து நம்பிக்கைக்கும், நம்பிக்கையிலிருந்து புரிதலுக்கும் மாறும்போது இறுதியாக புலப்படும் வெளிப்பாடு மனிதன் பொருள் உணர்வால் அல்ல, ஆன்மாவால் ஆளப்படுவான். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும், பாவத்தை கண்டிப்பதிலும், உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.